இது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் தமிழ்த்தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ்த்தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வெற்றி என்பது இறுதி புள்ளி, தோல்விகள் என்பவை இடைப்புள்ளிகள். இடைப்புள்ளிகளின் துணையின்றி இறுதி புள்ளியை அடைதல் சாத்தியமில்லை. வெற்றியை கொண்டாட மறந்தாலும் தோல்விகளை கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் தோல்விகள் தான் நம்மை வலுப்புற செய்தவை, நம் பயணத்தை முழு புற செய்தவை. வெறுமனே இலட்சியத்தை கொண்டிருப்பதில் சிறிதும் பயனில்லை. இலட்சியத்தை சென்று சேர்வதற்கான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்க வேண்டும். தொடர்ச்சியாக செய்ய முடியும், செய்தே தீர வேண்டும் என்ற முடிவாய் தீர்மானித்து விட்ட பிறகு அதற்கான வழிகளை நாம் தேட வேண்டும். குறிக்கோளில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவர்கள் மனதில் ஒவ்வொரு வினாடியும் அது தொடர்பான விஷயங்களை விவாதித்து கொண்டிருக்கும். அறியப்படாத உங்களின் வலிமையை தெரிய செய்வதே நல்ல குறிக்கோள். குறிக்கோள் உங்களை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்துவதோடு உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்துகிறது. வெற்றி அடைந்தவர்களின் நடவடிக்கைகளை உற்று கவனியுங்கள். சிறு செயலில் கூட அவர்கள் முழுமையான பொறுப்புணர்வோடுதான் ஈடுபடுவர். வெற்றிக்கு இன்றிமையாத அடிப்படை செய்கின்ற செயல் தொடர்பான முழுமையான பொறுப்புணர்வு. தோல்விகளை கண்டு மிரள்பவர் வெற்றியை நெருங்குவதை தவிர்க்கிறார். வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பவர் தோல்விகளை கிடுகிடுக்க வைத்து அவற்றின் துணியோடு பயணிக்கிறார். நன்றி, வணக்கம்.
இரண்டில் ஒன்று போகிறது, நிலவெங்கே போகிறது, நினைவெங்கே போகிறது.
இலக்கிய சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, முதலில் குரல் விளக்கம் கேட்போம். குரல் 183. உன்னுறக்காவாது இலக்கியான் தன்பிழை பின்னோறு இறங்கிவிடும். வரும் துன்பங்களை முன்னதாகவே காக்காமல் மறந்திருந்தவன் பின் துன்பம் படுவதை கண்டு தான் செய்த குற்றத்தை நினைத்து வருந்துவான். துன்பம் வரப்போகிறது என்பதை முன்னதாகவே அறிந்து தடுத்து கொள்ள தெரியாதவன் பின்னர் அந்த துன்பம் வரும்போது தன்னுடைய பிழையை நினைத்து வருந்த வேண்டிய நிலை ஏற்படும். அடுத்ததாக ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தமிழரை பற்றிய குறிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் அமெரிக்க அரசாங்கத்தால் 1000 ஆண்டுகளின் மனிதன் என்று ஒரு பட்டம் பெற்றார். வழக்கமாகவே 100 ஆண்டுகளின் மனிதன் என்று பெயர் பெறுவதே பெரும் காரியம். ஆனால் இவர் 1000 ஆண்டுகளின் மனிதன் என்று பட்டம் பெற்றார். மேன் ஆஃப் த மில்லினியம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவருக்கு அந்த பட்டம் கிடைத்தது அவர் செய்த தர்மங்களால். கொடை வள்ளல் என்ற பெயருக்கு அவர் ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தார். ஆகஸ்ட் 1953 அவர் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார். அவரது வாழ்க்கையில் அவர் செய்த சில மிகவும் பிரசித்தி பெற்ற விடயங்களை பார்ப்போம். தூத்துக்குடிக்கு அருகில் இருந்த குமர குருபர கலை பள்ளிக்கூடத்தில் அவர் ஒரு நூலக தலைவராக இருந்தார். அந்த 35 வருடங்களில் அவர் கிடைத்த சம்பளம் முழுவதையும் ஏழைகளுக்கு கொடுத்தார். அவர் இளைப்பாறிய போது அவருக்கு ஒரு ஊதியமாக 10 லட்சம் ரூபாய்கள் கொடுத்தார்கள். அவ்வளவு பணத்தையும் அவர் தர்மத்துக்காக கொடுத்தார். அது மட்டுமல்ல, தன்னுடைய பழைய வீட்டையும் அவர் ஒரு தர்மத்துக்காக கொடுத்தார். உலகத்திலேயே தன்னுடைய அவ்வளவு வருமானத்தையும் தர்மத்துக்காக செலவழித்த ஒரே மனிதன் கல்யாண சுந்தரம் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய தேவைகளுக்காக அவர் ஒரு உணவு விடுதியில் வேலை பார்த்து வந்தார். கேம்பிரிட்ஜில் உள்ள உலக இயற்கை நிர்வாகம் அவருக்கு ஒன் ஆஃப் த நோபலஸ்ட் இன் த வேர்ல்ட், அதாவது மிகவும் சிறந்த மனிதர் உலகத்தில் என்று. ஐக்கிய நாடுகள் சபை ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆஃப் த 20th century, 20th century மிகவும் சிறந்த மனிதர் என்று. தமிழ்நாடு அரசாங்கம் இந்தியாவிலேயே மிகவும் சிறந்த நூலக பொறுப்பாளர் என்ற பட்டத்தை கொடுத்தது. மேலும் உலக நிறுவனங்கள் அவருக்கு உலகின் 10 நூலக பொறுப்பாளர்களில் அவர் ஒருவர் என்று அளித்தார்கள். ஒரு பாலம் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அவர் தன்னுடைய தர்ம காரியங்களை செய்து வந்திருக்கிறார். திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் வாழ்நாள் முழுவதும் தர்மத்துக்காகவும் ஏழைகளுக்காகவும் தொண்டு செய்தார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், ஒரு ஒப்பற்ற மனிதரை வேறெங்கும் காண முடியாது. அதனால்தான் அமெரிக்க அரசாங்கம் 1000 ஆண்டுகளின் மனிதன் என்ற பட்டத்தை அவருக்கு அளித்தது. அடுத்ததாக 2 சிறு கவிதைகள். பொய் மலிந்து வஞ்சகத்தை போய் தழுவும் மக்களை மெய்யுரைக்கு வந்தவன் நான், மேதினியில் பித்தழுதா. யார் பாட்டு கேட்டாலும் எதிர்பாட்டு பாட்டால் ஊர்பாட்டை கெடுப்போரில் ஒதுங்கி நிற்கும் பித்து பித்தனடா. இது சமுதாயத்தின் நிலைமையை இந்த பாட்டு அழகாக எடுத்து கூறுகின்றது. திரு உலகநாதன் அவர்கள் எழுதிய கவிதை. அடுத்ததாக சுப்பிரமணியம் எழுதிய பிள்ளைகளுக்கு ஒரு கவிதை. சிரித்து பேச பழகு, அதுதான் சிறந்த முகத்தின் அழகு. சிறிய இதய வயலில் படிப்பை விதைக்கடும், பெரிய வயதில் மேதை என்னும் பெருமை கிடைக்கடும். தீயினை அணைப்பது தீயல்ல, தீமைக்கு தீமை மருந்தல்ல, தீனை தண்ணீர் அணைத்துவிடும், செய்த தீமையை நன்மை திருத்திவிடும். நேர்களே, இதுவரை குரல் விளக்கமும் கல்யாண சுந்தரம் என்ற தமிழ்நாட்டு குடிமகனை பற்றிய ஒரு கட்டுரையையும் இரு கவிதைகளையும் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம்.
தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூடையிருந்தே குழி பறித்தாலும், கூடையிருந்தே குழி பறித்தாலும், கொடுத்தது காத்தனைக்கும். செய்த தர்மம் தலை காக்கும், சக்கர சமயத்தில் உயிர் காக்கும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலை வணங்கிட வைத்துவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலை வணங்கிட வைத்துவிடும். செய்த தர்மம் தலை காக்கும், சக்கர சமயத்தில் உயிர் காக்கும். வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு. எங்கும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கொடுத்தது காத்தனைக்கும்.
அன்பு நெஞ்சங்களே, அன்பு வணக்கம். இந்த மனுஷ மனசு இருக்கு பாருங்க, ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப விபரீதமானது. இது சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. இது எப்பவாவது சந்தோஷமா இருக்க, அது பாருங்க சந்தோஷத்தை கொண்டு போய் எங்க வச்சிருக்கு இந்த மனசு அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு பெரிய ரகசியம். இப்போ எனக்கு ஒரு சட்டை வேணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுங்க, சட்டை கிடைச்சோன்னு சந்தோஷப்பட வேண்டியது தானே. சட்டை கிடைச்சிருச்சு, நான் சிவப்பு கலர்ல பச்சை பூ போட்டு ஒரு சட்டை வேணும்னு ஆசைப்பட்டேன், கடைக்கு போறேன், சேப்பு கலர்ல பச்சை பூ போட்டு ஒரு சட்டை கிடைச்சது, ஆய் ஜாலி, எடுத்துட்டு வர வேண்டியது தானே. இது வரும்போது மனசு சொல்லலாம், பெரிய பெரிய பூவா எதிர்பார்த்தது, சின்ன சின்ன பூவா இருந்தது அப்படிங்கும் போச்சு. நீங்க இவ்வளவு கடை ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு ஒண்ணு வாங்கி மனசு சொல்லிடும், நான் பெரிய பெரிய பூவா எதிர்பார்த்தேன், இது சின்ன சின்ன பூவா இருக்கு அப்படின்னு சந்தோஷம் போயிடும். நீங்க 450 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க சட்டைக்கு, 4 மணி நேரம் செலவு பண்ணிருக்கீங்க, எல்லாம் வேஸ்ட். மனசு துக்கம் கொண்டாடும், ஒரு தள்ள துண்டு போட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கு. இந்த மனசு என்ன பண்றது, இது என்ன கொண்டு போய் சந்தோஷத்தை ஃபிக்ஸ் பண்ணது, இது தன்னுடைய சந்தோஷம் என்கிற புள்ளியை எங்கு வைத்திருக்கிறது அப்படிங்கிறா. இதுவாவது பரவாயில்ல, கிடைச்சதுல அதிருப்தி அடையிறது அப்படின்னு. இன்னொருத்தருக்கு ஒன்னு கிடைச்சு விட்டா இது ஏன் துக்கப்படணும்? ஒரு சட்டையை தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஒருத்தன் போட்டு வர, இந்த மாதிரி சட்டை வேற எவங்கிட்டையும் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு காலேஜுக்குள்ள நுழைஞ்சு இன்னொரு பைய போட்டுருந்தா செத்தான். வேற எவங்கிட்டையும் இது மாதிரி இருக்கப்படாதுன்னு நினைச்சு நான் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி அவங்கிட்ட இருக்குதே அப்படின்னு துக்கப்பட்ட நோலை போய் இருக்கான் தெரியுமா? தமிழ்ல பாஞ்சாலி சபதத்தை பாரதி எழுதுறாரு. துக்கம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு துரியோதனனுடைய கேரக்டர் சொல்லும் போது. துரியோதனன் துக்கமா இருந்தானா? எப்பவும் துக்கமா இருந்தானா? துக்கமா இருக்க வேண்டிய ஆளாமே துரியோதன ராஜா. என்ன முதொத்த உணவுகள், எப்ப சாப்பாடுனாலும் அரண்மையில பிரமாதமான சாப்பாடு, பிறர் வெகுறும் ஆடைகள், அடுத்தவும் பார்த்து பராமரிப்பட முடியாத டிரெஸ் அவனுக்கு, நகை என்னெல்லாமோ எல்லாருக்கு. சொன்னபடி செய்யும் மந்திரி, எல்லாம் சொன்னதை கேட்கிற மாதிரி அமைச்சர்கள் எல்லாம். அப்புறம் பணிவிடை செய்யறதுக்கு அந்த புறத்துல திரும்பினா அவ்வளவு அழகான இளம் பெண்கள், யார வேணாலும் நான் அனுபவிக்கிறான், கேட்க முடியாது. இதை விட என்ன ஜாலி வேணும் அந்த பயலுக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஆனா அவன் எப்பவுமே மூணு உட்காந்துருக்கான், துக்கமா உட்காந்துருக்கான், வேதனையா உட்காந்துருக்கான். பாரதி காரணம் சொன்னா இவன் ஏன் துக்கமா இருக்கிறான்னா, இவங்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லங்கறத பொறுத்து இவன் மகிழ்ச்சி இல்ல. பீமனுடைய வீரம், அவன் மார்பு பெருசா இருக்கு பீமனுக்கு, அதை பார்த்து அந்த பயலுக்கு வயது எரியுதான். எனது அவமானம் பீமனது மார்பில் எழுதப்பட்டுள்ளதுங்கிறானா இந்த துரியோதனன். சார், அவன் நல்லா இருந்தா இவனுக்கு ஏன் வயது தெரியும்னு? அவன் நல்லா இருக்க கூடாது. சில பேருக்கு குணம் என்னன்னா தான் சந்தோஷப்படணும்னு நினைக்க கூடாது. அவன் நல்லா இருக்க கூடாது, இவன் நல்லா இருக்க கூடாது. இவன் மனுஷனா இவன்? துரியோதனுக்கு அரண்மனை இருக்கு, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இன்ன பெண்கள் இருக்கிறாங்க, இன்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. கிறுக்கு பய துக்கத்திலே இருக்கிறேன். ஏண்டா துக்கத்தில் இருக்கிறேன்? நான் பீமன் நல்லா இருக்காரு, தர்மன் நல்லா இருக்காரு, அர்ஜுனன் எல்லாரும் பாராட்டுறாங்களே அப்படின்னு இப்ப நான் பேசுறேன். என்ன பத்தி பேர் பாராட்டுவாங்க, வெளிநாடு கூப்பிடுவாங்க, போட்டோ எடுத்துக்குவாங்க, அதோட வாழ்க்கையை சந்தோஷமா விட்டுற வேண்டியதுதான். இன்னொரு பேச்சாளர் வரான்னு வச்சுங்க, அவருக்கு என்ன விட ஒரு பெரிய போஸ்ட் அடிச்சுட்டாங்க, இல்ல அவருக்கு என்ன விட அதிகமா ஒரு பணம் கொடுத்துட்டாங்கன்னா, நான் என்ன மூஞ்சத்துக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கிறது? அவன் இவ்வளவு நல்லா இருக்கிறானே என்ன? என்னைக்கு நான் நமக்கு கிடைச்சது சந்தோஷம், சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கணும், போய் சேர்ந்தோம், இது வாழ்க்கை. அவனுக்கு மட்டும் ஏன் இதோட பெருசா போஸ்டர் போடுறீங்க? அவனுக்கு ஏன் 10,000 ரூபாய் கூட கொடுக்குறீங்க? நான் துக்கப்பட்டா துக்கப்பட்டு இருக்க வேண்டியதுதான். நமக்கு இருக்கிற வாய்க்கு வயிற்றுக்கு என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், போகணும். ஏன் சார் இந்த அறிவு மக்களுக்கு வரல? அடுத்தவன் வசதியை பார்த்து வயிறு எறியறது, துக்கப்படுறது, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறது, இன்னொருத்தன் புகழை கண்டா பட்டிட்டு எறியுது, பல பேருக்கு அடுத்தவன் புகழை பார்த்தா உடம்பே பத்திக்கிட்டு எறியுது. இதெல்லாம் யாருன்னா துரியோதனுடைய அக்கா பெயர், துரியோதன பரம்பரை, துரியோதனுடைய புத்தி, துரியோதன புத்தின்னு பேர் இது. இந்த பாரதி எழுதுறாரு, பீமனுடைய அகலமான மார்பில் எனது அவமானம் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு. நீங்க என்ன சார் பாஞ்சாலி சபதம் பழைய புராண கதை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்ப நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், கதை இல்ல சம்பவம். நீங்க உங்களை பிக்ஸ் பண்ணி பாருங்க, மனுஷன் ஏன் கஷ்டப்படுறாங்க அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒருத்தர் வீடு கட்டினார், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணணும், ஒரு 3-4 நாள் தான் இருக்கு கிரகப்பிரவேசம் பண்ணணும், வேலை முடியல. உடனே அவர் மேஸ்திரியை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு வேலை விடுப்பா, ராத்திரி பகலும் ஆளை வேலை விடுப்பா, வீடு முடிஞ்சாகணும் அப்படிங்கிறாரு. அப்படியும் முடியல, பாருங்க நாளைக்கு கிரகப்பிரவேசம். இவர் இப்படி வந்து வீட்டை பாக்குறாரு, இன்னும் நிறைய நிறைய வேலை இருக்கு, பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ண வேண்டியிருக்கு, வேலை பாக்கி இருக்கு. முதலாளி ஒண்ணு யோசிக்கிறார், போப்பா போய் யாரெல்லாம் தெருவில் இருக்கிறானா வேலை பாக்குறவங்களாம் கூட்டிட்டு வா அப்படின்னு. சார் எல்லாம் 100 ரூபாய் கூட கேட்பாங்க, கொடுத்துட்டு போலாம் வேலையை பார்க்க சொல்லுன்னு. ரைட், வேலை நடக்க ஆரம்பிச்சாச்சு. முதலாளி போயிட்டு மத்தியானம் வர்றாரு, வந்தா இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, நிறைய வேலை முடியாது போல இருக்கு. மத்தியானத்துக்கு மேலேயும் போய் பாருப்பா யாரெல்லாம் இன்னும் கூலிக்கு ஆள் கிடைப்பாங்களா, கூட்டிட்டு வாங்க. சார் எல்லாம் 6 நாள் கூலி வாங்க மாட்டாங்க சார், 6 நாள் வேலைக்கு வந்தாலும் 3 நாள் கூலி கேட்பாங்க, கொடுத்துருவோம்ப்பா, வர சொல்லப்பா, வர சொல்லு, வர சொல்லு அப்படிங்கிறார். அந்தாச்சு சாயங்காலம் 4 மணி, இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, இப்ப கூட யாராவது 2 பேர் இருந்தா கூட்டிட்டு வாப்பா, வேலையை முடிக்க சொல்லலாம் அப்படின்னு. இப்பெல்லாம் வரமாட்டாங்க சார், 2 ஹவர்ஸ் வேலையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, கூட்டிட்டு வாப்பா அப்படிங்கிறார். கூட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து 1 நாள் கூலி கொடுத்துருவோம், முடிவு பண்ணி வேலையை முடிங்கன்றார். எல்லாச்சு இந்த காலையிலேருந்து வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கூலி கொடுக்கும்போது முதலாளி யோசிச்சாரு, பாவம் ரொம்ப நேரமா வேலை பார்த்தா, ஒரு 100 ரூபா கூட கொடுக்கறதுக்கு 200 ரூபா கூட கொடுத்துருவோம். சந்தோஷமா போட்டு 200 ரூபா கூட கொடுத்தாரு. எல்லாம் வாங்கினா பார்த்தா முகத்துல புன்னகை, பாக்கெட்ல வச்சான். இந்த மத்தியானம் வந்தான் பாருங்க, அவனை கூப்பிட்டு அவனுக்கு இந்த ஒரு நாள் கூலியை கையில கொடுத்தாரு. அவர் வச்சுங்கப்பா, நீங்களாம் ஒரு நாள் கூலி கட்டிங்க, இருந்தாங்கப்பா ஒரு நாள் கூலி அப்படின்னு. இந்த ஒரு நாள் கூலி இவனை கொடுத்த உடனே காலம்பில வேலை பார்த்த மாதிரி அவன் முகம் அப்படியே மாறி போச்சு, டக்குன்னு இருந்து போச்சு, அப்படியே ஒரு மாதிரி திகச்சிட்டான். இது என்ன இது, நம்ம காலையில இருந்து வேலை பார்த்தோம் நமக்கும் ஒரு நாள் கூலி, இந்த பையன் மத்தியானத்துல இருந்து வேலை பார்த்தா அவனுக்கும் ஒரு நாள் கூலி கொடுக்குறான் அந்த மனுஷன் அப்படின்னு நினைச்சான். குப்புறம் முகம் எல்லாம் வேத்து போச்சு அவருக்கு. இந்த மத்தியானம் வந்தவன் அந்த காசை வாங்கிட்டு ஒரு கூட ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. அந்த 100 ரூபாயும் இப்படி வாங்கிட்டு இறுக்கமா நின்னான். 4 மணிக்கு வந்தான் பாருங்க, அவனுக்கும் பேச்சுப்படி ஒப்பந்தப்படி ஒரு நாள் கூலி கொடுத்தாங்க. முதலாளி ஒரு நாள் கூலியை கொடுத்தாரு பாருங்க. இந்த மத்தியானம் வந்தவன் உடனே முதலாளி பாருக்கான், அறிவு இருக்கா அவனுக்கு, 4 மணிக்கு வந்த பயலுக்கும் ஒரு நாள் கூலி கொடுக்குற, மத்தியானம் வந்து வேலை பார்த்தா எனக்கு ஒரு நாள் கூலி கொடுக்குறே, அவனுக்கு நியாயமா தெரியுதா அப்படின்னா போச்சு போச்சு போச்சு. 4 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு நாள் கூலி கொடுத்தது தப்புன்னு மத்தியானம் வந்தவன் சொல்றானே, காலையில இருந்து வேலை பார்த்த மீறி நம்ம மத்தியானம் வந்து முழு நாள் கூலி வாங்கணுமே, அது நியாயம்னு யோசிச்சானா? யாரும் தன்னுடைய பங்கு லாபத்தை மட்டும் யோசிக்கிறானே ஒழிய, நாம இன்னொருத்தனோட அதிகமா சம்பாரிச்சிட்டமேங்கிற எண்ணத்தை மத்தியானம் வந்தவன் நினைச்சு பார்த்தானா? அவனுக்கு எப்ப கோவம் வருது? சாயங்காலம் வந்தவனுக்கு முழு நேர கூலி கொடுத்தா அது தப்பான். நான் மத்தியானத்திலேருந்து வேலை பார்க்கறேன், எனக்கும் முழு நேர கூலி, சாயங்காலம் 4 மணிக்கு வந்த பயலுக்கு முழு நேர கூலி கொடுத்தா அது என்ன நியாயம்? உனக்கு நியாயமே தெரியலையா? இப்போ இந்த இடத்துல நின்றுகிட்டு நீங்க ஸ்திங்க் பண்ணணும். நீ என்ன கேட்ட? நான் மத்தியானம் வந்தாலும் ஒரு நாள் கூலி வேணும்னு கேட்ட. உனக்கு கொடுத்தாச்சு இல்ல? ஆமா. சந்தோஷமா விட்டு போக வேண்டியதானே? நீ போல. ஏன் போல? சாயங்காலம் வந்தவனுக்கு ஒரு நாள் கூலி கிடைச்சிருச்சுன்னா உடனே உன்னால தாங்க முடியல வாழ்க்கையில. இதுதான் சார் மனுஷனுடைய துக்கத்துக்கே காரணம். தனக்கு என்ன கிடைச்சதுன்ற நினைச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பான். அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சது, அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு நினைச்சா ஜென்மத்துக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு வாயில் முழுக்க நீங்க வாழ்ந்தா கூட உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. நமக்கு என்ன கிடைச்சது, நம்ம 2 கை எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் கிடைக்கும். நம்ம வயிறு என்ன கொள்ளுமோ அதான் திங்க முடியும். நம்ம உடம்பு இந்த உலகத்துல என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் என்ஜாய் பண்ண முடியும். இந்த சரீரத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு, இது என்னென்ன என்ஜாய் பண்ண முடியும் இந்த பொறிப்புலன்களால அப்படின்னு விதிப்படி இந்த உடம்பால என்ஜாய் பண்ணக்கூடியதை என்ஜாய் பண்ணி, இந்த 2 கையால சம்பாதிக்கூடியதை சம்பாதிச்சு, இந்த வயிற்றால திங்கக்கூடியதை தின்னுபிட்டு செத்து போகணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை விட்டுட்டு அவனுக்கு இவ்வளவு கிடைச்சது, இவன் அவங்க வயிறு பெருசுரா, அவனுக்கு ஏதோ ஒன்னு கூட கிடைச்சது, அதுல என்ன பெரிய வேத்து வடிஞ்சு வருத்தப்பட்டு நொந்து நூலா போய். உங்களை பற்றி கவலைப்படுங்கள், சந்தோஷத்தை உங்களில் நிறுத்துங்கள். சந்தோஷம் என்ற புள்ளியை உங்களை தாண்டி இன்னொரு விடத்தில் கொண்டு போய் வைத்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. பெரிய தாட். ஆனா புரிஞ்சுக்கணும், உங்க சந்தோஷத்தை உங்க மட்டத்துக்குள்ள வைங்க, உங்க சந்தோஷத்தை அடுத்தவங்க மட்டத்துல வச்சுட்டீங்கன்னா நீங்க நிம்மதியாக இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஒளிவுடையதா இருக்கு.
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். தமிழை பற்றி பாடிய பாடல்கள் திரை இசை பாடல்களிலும் தனி பாடல்களிலும் காலத்திற்கு காலம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அனைத்தும் ரசனைக்குரியதே. இந்த வகையில் தமிழ் மொழி பற்றி தமிழ் திரையில் வெளிவந்த பாடல் ஒன்றே இன்றைய பாட்டொன்று கேட்போம் நிகழ்ச்சியில் வலம் பெறுகிறது. 1973 வெளிவந்த ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைக்க, டி ஆர் மகாலிங்கம், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் ஆகியோர் குரல்களில் பதிவாகிய இந்த பாடல் தமிழ் மொழி, அதில் உள்ள காவியங்கள் என்றெல்லாம் சிலாகித்து தமிழ் எண்ணெய்க்கு தலை தாழ்த்தி வணங்குகிறது இப்பாடல். சென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் என்று தொடங்கி தமிழின் தொன்மை சொல்கிறார் கவிஞர் கண்ணதாசன். சிவாஜி கணேசனின் கம்பீர குரல் அடியெடுத்து கொடுக்க டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் கம்பீர குரல் உச்ச ஸ்தாயில் இசையுடன் சொல்லும் இப்பாடலின் வரிகளை இங்கு நான் குறிப்பிட தேவையில்லை. அந்த பாடலை கேட்டு ரசித்து மகிழ உங்களுக்கு வழிவிட்டு இன்னும் ஒரு பாட்டொன்று கேட்போம். நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சுகி பாலச்சந்திரன்.
எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சென்று வந்து என்னை